புதுகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 3:30 புத்தக மதிப்புரை என்ற நிகழ்ச்சியை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்று நறுமண பொருட்களின் அறிவியல் என்ற புத்தகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து புத்தக மதிப்புரை என்ற தலைப்பிலே நூல்களின் மதிப்பை அறிந்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் புத்தக மதிப்புரையில் பேராசிரியர் சோ மோகனா என்பவர் எழுதிய நறுமண பொருட்களின் அறிவியல் பின்னணி பற்றிய அரிய தகவல்களை கேட்கலாம். நறுமணம் பற்றிய அறிவியல் பின்னணி தகவல்கள் பற்றி தொகுத்து வெளியிட்டுள்ள இந்நூல் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வெளியிட்டுள்ளது. நறுமணப் பொருட்களான சாதிக்காய், மிளகு, ஏலக்காய், பட்டை, குங்குமப்பூ என வகைப்பிரித்து அதன் பிறப்பிடம், பயன்படுத்தும் நாடுகள், வாசனை பொருட்களால் மனம் கவரப்பட்டு வியாபாரம் செய்ய வந்த அந்நியர்கள் அவற்றை கொள்ளையிட்டது, நாடு பிடித்தது என பல தகவல்களை விளக்கியுள்ளார். சுமார் 2000 பயன்பாட்டில் உள்ளது நறுமணப் பொருட்கள். சைவம், அசைவம் என இருவகை உணவு பயன்பாட்டில் இனிப்பில் சேர்க்கப்படும் பொருள்களில் சாதிக்காய் மிகுந்த வாசனை உள்ள நறுமணப் பொருளாக சுவைக்காகவும் சேர்க்கப்படுகிறது. இந்த வாசனை பொருள்களுக்காக கரீபியன் தீவுகளில் நடந்த உலக சண்டையும் வழிந்த குருதி, உயிர்ப்பலி, ஆக்ரோசங்கள், அதிகாரங்கள், ஆட்சி மாற்றங்கள், பேரரசு ஆட்சி முறை, அடிமைத்தனங்கள், காலனி ஆதிக்கம் என எதையும் உலகம் இன்னும் மறந்துவிடவில்லை. ஜாதிக்காய் கிறங்க வைக்கும் மனம் கொண்டது. உலகின் தலைசிறந்த மதிப்புமிக்க வாசனை பொருளாக ஆதிகாலத்திலிருந்தே போற்றப்படுகிறது. பால் உணர்வு தூண்டும் பொருளாகவும் நோய் தீர்க்கும் மரம் மாமருந்தாகவும் பயன்படுகிறது. ஜாதிக்காயின் பூர்வீகம் இந்தோனேசியாவில் உள்ள பாந்தர் கடலின் பாந்தா தீவுகள்தான். இதன் மொத்த நிலப்பரப்பு சுமார் 180 சதுர கிலோமீட்டர் தான். இது ஜாவா தீவு கிழக்கே சுமார் 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. முதன் ஜாதிக்காய் கண்டுபிடிக்கப்பட்ட இந்தோனேசியாவில் உள்ள முலுக்காஸ் தீவுகள் உலக புகழ்பெற்று நறுமணப் பொருள்களின் தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் கடுகு, மிளகு, மிளகாய், சாதிக்காய், லவங்கப்பட்டை, கிராம்பு என அனைத்து நறுமணப் பொருள்களும் இங்கிருந்துதான் உற்பத்தியாகிறது. இங்கிருந்தான் பிற நாடுகளுக்கு சென்றன. 19 இடைக்காலம் வரை பாந்தா தீவில் மட்டுமே ஜாதிக்காய் இருந்தது. ஜாதிக்காய் என்பது ஒரு நறுமணப் பொருள் இணைந்தது. ஜாதிக்காய் என்ற விதையும் அதன் மேல் கரும் சிவப்பான ஸ்கார்லெட் நிறத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் கண்ணை கவரும் ஜாதி பத்திரி என்ற மேல் தோலும் என இரண்டுமே மிகவும் நறுமணம் கமலும் வாசனை பொருளாக உள்ளது. 14 அரைக்கிலோ ஜாதிக்காயின் விலை 3 அல்லது ஒரு பசியின் விலைக்கு சமம் என இருந்துள்ளது. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1600 பாந்தாத்தீவு முழுவதும் அவர்கள் கட்டுப்பாட்டில் வந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள். ஆங்கிலேயர்கள் வணிக மையம் அமைக்க 60 டச்சுக்காரர்களுடன் போரிட்டனர். 1621 பாண்டாத்தீவின் மண்ணின் மைந்தர்களை மனித நேயமின்றி வாழைக்காய் சீவுவது போல தலையை சீவி தள்ளினார்கள். ஜாதிக்காயை மிகு வருவாய் வணிகமாக மாற்றியது. ஜாதிக்காய் வேறு நாடுகளுக்கு சென்று விடாமல் பாதுகாக்கவும் கண்கொத்தி பாம்பாக டச்சுக்காரர்கள் ஜாதிக்காயை பாதுகாத்து வந்தார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் மோரிஸுக்கும் ஜாதிக்காயின் விதையை முளைக்க வைக்க எப்படியோ கடத்தி சென்று விட்டனர். நறுமணப் பொருளின் ராஜா என்று அழைக்கப்படும் மிளகு அதன் தாயகம் கேரளத்து மண்தான். ஆனால் அதிகம் மிளகை பயன்படுத்துவது அமெரிக்கர்கள் தான். நறுமணப் பொருளின் ராஜா மிளகுதான். சதையால் மூடப்பட்ட கனி என்ற பொருள் கொண்ட சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து சுமார் 5000 முன்பு இஞ்சியுடன் சேர்த்து மிளகும் தெற்காசியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதாம். கருப்பு மிளகு வாணிபச் சந்தையில் மதிப்புமிக்க பொருளாக கருப்பு தங்கமாகவே கருதப்பட்டது. மிளகு மக்கள் பயன்படுத்தும் பணமாகவும் பண்டமாற்று பொருளாகவும் உபயோகப்படுத்தப்பட்டது. உலகிலுள்ள நறுமணப் பொருட்களின் வாணிபத்தில் மிளகின் ஆதிக்கம் மட்டுமே 25%. மிளகு குறைந்த நாடுகளிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றது. உலகில் அதிக மிளகு இறக்குமதி செய்யும் நாடு அமெரிக்கா. அதிக மிளகு உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. சுஷ்ருதா சஹிம்தா என்ற மருத்துவ நூலில் ஆவணத்தில் மிளகு மதிப்பு வாய்ந்த பாரம்பரிய மருந்தாக கருதப்படுகிறது. ரோமானியர்கள் காரம் மிகுந்த மிளகை மிகவும் மதித்தனர். விலை உயர்ந்த பொருளாக கருதப்பட்டதால் இதனை பணமாகவும் வரதட்சணை பொருளாகவும் வரி கொடுக்கவும் வாடகை கொடுக்கவும் பயன்படுத்தினர். இன்றும் கூட இது மிளகு வாடகை என்று சொல்லப்படுகிறது. நறுமணப் பொருளாகவும் உணவுக்கு சுவையூட்டும் பொருளாகவும் பயன்படுகிறது. 4 மீட்டர் உயர மரத்திலோ கம்பியிலோ படர்ந்து ஆதாரத்துடன் வளரும் இதன் இலைகள் வெற்றிலை போல 5 முதல் 10 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கும். இதனை கருப்பு மிளகு என்கின்றனர். பச்சை மிளகு, வெள்ளை மிளகு, சிகப்பு மிளகு, பழுப்பு மிளகு என பல வகைகள் உண்டு. இவை கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்திற்கு மேல் வளராது. மிளகு கொடி நடுக்கோட்டு நிலக்கோட்டிலிருந்து 15 டிகிரி அட்சய ரேகை பகுதிகளில் மட்டுமே மிளகு வளரும். உலகிலேயே அமெரிக்காவில் தான் அதிக மிளகு உண்பார்கள். காரநெடியான காரணி, அதன் நடுவில் உள்ள காப்சாய்சின் என்ற வேதிப்பொருள் பொருளே இதற்கு காரணம். அது இதய நோய்களை கட்டுப்படுத்துகிறது, இரத்த குழாய்களை தூண்டிவிடுகிறது, கொழுப்பையும் நுகரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது, இரத்த குழாய்கள் கடினமாகுவதையும் இரத்த கட்டியையும் குறைக்கிறது, உடலின் செல்களை பாதுகாத்து வயதாவதை குறைக்கிறது, வாயு தொல்லை மற்றும் வயிற்று பெருமளை குறைக்கிறது. உலகின் மிக பழமையான வாசனைப் பொருள்களில் ஒன்று ஏலக்காய். இதன் சரித்திரம் சுமார் 5000 ஆண்டுகளை கடந்தது. ஏலத்தின் வரலாறு ஆதிகால வரலாற்றுடன் தொடர்புடையது. வாசனையுடன் மருத்துவ குணத்திலும் சமையல் பயன்பாட்டிலும் உடலுக்கு பயன்படுத்தப்படும் நறுமண தைலங்களிலும் இது பயன்படுத்தப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் 1500 முற்பட்ட எகிப்திய சரித்திரத்தில் பாப்பிராஸ் மரப்பட்டைகளில் ஏலம் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. எகிப்தியர்களின் மருத்துவம் பற்றிய தகவல் களஞ்சியம் எப்பர்ஸ் பாப்பிரஸில் மருத்துவம் பற்றிய தகவல்களில் ஏலம் சிறப்பு பெற்றுள்ளது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தகவல்களை எடுத்து மீண்டும் அந்த பாப்பிராஸ் பட்டையில் கிராட்டிக் எழுத்து எழுதியுள்ளார்கள். இந்த பாப்பிராஸ் சுருள் 10 பக்கங்களில் கொண்டது, 20 மீட்டர் நீளம் கொண்டது. இதில் சுமார் 700 அற்புத மருத்துவ குறிப்புகள் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஏலத்தை என்ற எகிப்தியர்கள் நறுமணப் பொருட்களாக பயன்படுத்தியுடன் உடல் வலி போக்கு மருந்தாகவும் மம்மிகளை பதப்படுத்தும் முக்கியமான பொருள்களில் ஒன்றாகவும் மத ரீதியான சடங்குகளுக்கும் ஏலத்தை அதிகம் பயன்படுத்தினர். ஏலத்தின் தாயகம் கேரளத்தின் மலைப்பாங்கான பூமிதான் என்று சொல்லப்பட்டாலும் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாய் பெர்சியா, மொசபடோமியா, சீனா போன்ற நாடுகளில் இதன் மருத்துவ குணத்திற்காகவும் சமையலிலும் அதைவிட கடவுள் தொடர்பான சடங்குகளில் ஏலத்தை பயன்படுத்தினர். கிமு 721 பாபிலோனிய அரசரின் தோட்டத்தில் ஏலம் வளர்க்கப்பட்டதாம். கிபி 176-180 பேரரசர் அலெக்சாண்டரின் வரிப்பட்டியலில் வாசனைப் பொருளான ஏலத்தின் பெயரும் காணப்பட்டதாம். கிமு 4ஆம் நூற்றாண்டில் முன்னரே ஏலத்தை இந்தியர்கள் சமையல் வாசனைப் பொருட்கள் மற்றும் மருத்துவத்தில் பயன்படுத்தியுள்ளனர். ஏலக்காய் கிழக்கிந்தியர்கள், ஸ்காண்டினேவியர்கள், அரேபியர்கள் மற்றும் மத்திய ஆப்பிரிக்கர்கள் தான் ஏலக்காயை அடிக்கடி தங்களின் உணவில் பயன்படுத்துகின்றனர். அரேபியர்கள் காப்பியில் ஏலம் கலந்து தருவதை உபச்சரிப்பின் உச்சபட்ச மரியாதை என்று நினைக்கின்றனர். அரேபியர்கள் மாமிசத்திலும் அரிசி சோற்றிலும் ஏலம் போடுவார்கள். இன்றும் முகமதியர்கள் சாதம் சமைக்கும் போது அரிசியுடன் ஏல அரிசியும் கலந்து போட்டே சமைக்கின்றனர். இந்திய உணவில் ஏலம் கலப்பது சாதாரண ஒன்றுதான். புலவு, மசாலா, ஆட்டுக்கறி, பாயாசம், அல்வா, குலோப் ஜாமுன், உப்மா என அனைத்து பொருள்களிலும் இனிப்புகளிலும் வாசனை தூள் கலப்பும் ஏலத்தின் மிக குறைந்த கொழுப்பும் அதிக புரதமும் முக்கிய விட்டமின்களான ஏபிசி உள்ளன. அரேபியா, துருக்கி போன்ற நாடுகள்தான் உலகில் அதிக ஏலம் உட்கொள்பவர்களாக உள்ளனர். ஏலம் குடல், சிறுநீர், நரம்பு மற்றும் இனப்பெருக்க உறுப்பு தொடர்பான நோய்களை நிவாரணம் செய்யும். 100 கிராம் ஏலத்தில் உள்ள சத்து பொருள்கள் வயிற்றுப்போக்கு, மலமளக்குதல் போன்ற மருத்துவ குணங்கள் கொண்டதாக விளங்குகின்றது. நறுமணங்களின் ராஜா ஜாதிக்காய் என்றால் நறுமணங்களின் ராணி ஏலக்காய். உலகம் முழுவதும் அடிக்கடி பயன்படுத்தும் வாசனை நறுமணப் பொருட்களில் ஒன்று பட்டை என தமிழக மக்கள் அழைக்கும் லவங்கப்பட்டை. இதனை லேசாக குடித்தாலே போதும், அருகில் உள்ளவர்கள் மூக்கை துளைக்கும். பட்டை பணமாகவும் பாலியல் உணர்வு தரும் பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டதாம். இதன் தாயகம் இலங்கை தான். பட்டை எனப்படும் இலவங்கப்பட்டை இலவங்க மரத்தின் உள்பட்டையே. இது இந்தியாவின் பல பகுதிகளிலும் விளைகிறது. கேரள மாநிலம் கண்ணனூர் மாவட்டத்தில் அஞ்சனூர் கண்டி ஊரில் 248 ஏக்கர் நிலத்தில் பட்டை அதிகமாக பயிரிடப்படுகிறது. இதுவே உலகில் அதிக பட்டை விளையும் பழவிக்கப்படும் இடங்களில் ஒன்றாகும். இதுதான் ஆசியாவில் பட்டை விளையும் மிக பழமையான தோட்டம். உலகின் மிக பழமையான நறுமணப் பொருட்களில் பட்டையும் ஒன்று. சுமார் 2800 ஆண்டுகளுக்கு முன்பே இதனை பற்றி சீன எழுத்துக்களிலும் பைபிளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பைபிளில் உள்ள மோசஸ் பட்டை பயன்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அக்காலத்தில் பட்டை தங்கம் போல் மதிக்கப்பட்டது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் இயற்கையில் தத்துவ ஞானி வரலாற்றியலார் பிலினி பட்டையை பற்றி தெளிவாக எழுதி வைத்துள்ளார். அந்த காலத்தில் 350 கிராம் லங்க பட்டைக்கு 5 கிலோ வெள்ளிக்கு இணையான மதிப்பு லவங்கத்தை விட 15 மடங்கு எடையுள்ள வெள்ளி கொடுக்கப்பட்டே லவங்கம் பெறப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டை உணவுப் பொருளை பதப்படுத்தும் குணம் கொண்டது. பட்டையுள்ள பினால் என்னும் வேதிப்பொருள் உணவின் மீது பாக்டீரியா வளர்ந்து பொருள் கெட்டுப்போகாமல் தடுக்கிறது. இனிப்பின் சுவையை அதிகரிக்க இனிப்பில் லவங்கப்பட்டை கலக்கப்படுகிறது. மதுவிலும் மருந்திலும் சோப்பு மற்றும் பல்லுக்கு தயாரிக்கும் பசை மருந்து போன்றவற்றின் லவங்கம் கலக்கப்படுகிறது. இது மிட்டாய், சூயிங்கம் மற்றும் உடலுக்கு தெளிக்கும் வாசனை திரவியங்களிலும் சேர்க்கப்படுகிறது. கேக், ரொட்டி, பிஸ்கட், சாக்லேட் போன்ற பொருள்களிலும் பட்டை மணம் மற்றும் சுவைக்காக கலக்கப்படுகிறது. பட்டையில் உள்ள பினால் என்ற வேதிப்பொருள் வாய் துர்நாற்றம் நீக்கும் பொருளாகும். வெப்பம் தரும் நறுமணப் பொருளால் உள்ளதால் பட்டையில் சளி மற்றும் புழு காய்ச்சலின் போது மருந்தாக பயன்படுகிறது. அஜீரணம், வயிற்றுப்புறமல், நெஞ்சு எரிச்சல், வயிற்று வலி என அனைத்து நோய்க்கும் நிவாரணியாக கருதப்படுகிறது. அமெரிக்கா மேரிலாந்தில் 2005 நடத்திய ஆராய்ச்சியில் பட்டை இரத்த புற்றுநோய், குடல் புற்று மற்றும் தசை புற்றுநோயை குறைக்கிறது. இரத்தம், கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோயை குறைப்பதாகவும் கண்டறிந்துள்ளனர். பட்டையை நுகர்ந்து பார்ப்பதனால் மூளையின் ஆராய்ந்து அறியும் மனப்பாங்கையும் நினைவாற்றலையும் அதிகப்படுத்துகிறது. தொடர்ந்து பட்டை சாப்பிட்டால் அதுவே நல்ல குடும்ப கட்டுப்பாட்டு மருந்தாகவும் இயற்கையான பிறப்பு கட்டுப்பாட்டு பொருளாகவும் உள்ளது. குழந்தை பிறந்து 1 மாதம் ஆன பின்பு தினம் இரவு 1 துண்டு பட்டை சாப்பிட்டால் அது அடுத்த குழந்தைக்கான பிறப்பினை 15 முதல் 20 மாதங்கள் தள்ளிப்போகும். பூச்சி கடிக்கு பட்டை அரைத்து பூசலாம். பரு வந்தாலும் பட்டையில் அரைத்து பூசுவதனால் பரு மறைந்துவிடும். நறுமணப் பொருளில் மிகவும் விலை உயர்ந்த பொருள் குங்குமப்பூ. 1 கிராம் குங்குமப்பூவின் விலை ₹400 என விலையை கேட்டதும் மயக்கம் வருகிறதா? ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா என பல கண்டங்களிலும் குங்குமப்பூவின் பயன்பாடு உள்ளது. குங்குமப்பூவின் சிவந்த மகரந்த இலைகள் கேக் வகைகள், இனிப்பு பானா வகைகள் மற்றும் ஒயின் போன்ற மது வகைகளில் கலக்கப்படுகிறது. தென்மேற்கு ஆசியாவிலேயே இதன் தாயகம். வாணிப ரீதியாக பித்தளை காலத்தில்தான் இத்தாலியில் அருகிலுள்ள கிரீட்டில் பயிரிடப்பட்டது. சுமேரியா 4000 முதல் 7000 ஆண்டுகளுக்கு முன்பே காட்டில் காணப்படும் குங்குமப்பூவினை மருந்தாகவும் மாய மந்திர பொருளாகவும் பயன்படுத்தினர். பெரிசியர்கள் அதாவது ஈரானியர்கள் டர்பனா, இஸ்பான் நகரங்களில் கிமு 10ஆம் நூற்றாண்டிலேயே குங்குமப்பூவினை நூலிலைகளில் கலந்து ஆடை தயாரித்தனர். இந்த ஆடைகள் புனித வழிபாட்டுக்கு அளிக்கப்பட்டது. அலெக்சாண்டர் ஆசிய படையெடுப்பின் போது குடிக்கும் பானங்களில் சாதத்தில், குடிக்கும் நீரில், மேலும் போர் வீரர்களுக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்தாகவும் பயன்படுத்தினாராம். கிமு 2000 முதல் 3000 ஆண்டுகளிலேயே சீன மருத்துவ நூல்களில் சென்னோன் கின்னின் பெரிய மூலிகை என்ற தலைப்பில் 40 தொகுதிகளில் குங்குமப்பூ பற்றி எழுதியுள்ளார். பேரழகி கிளியோபாட்ரா தங்க நிற உடலை பாதுகாக்கவும் தன் காதலரை கவர்வதற்காகவும் குங்குமப்பூ போட்டு குளித்துவிட்டு மனம் வீசு வருவாராம். 14ஆம் நூற்றாண்டில் பிளேக் நோய் ஏற்பட்ட போது குங்குமப்பூ கலந்த மருந்துகள் தயாரித்து வழங்கப்பட்டதாம். லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தின் பெயர் குங்குமப்பூ வால்டன். குங்குமப்பூ உலகின் பல பகுதிகளில் பயிரிடப்பட்டாலும் உயர் ரக குங்கும உற்பத்தியாகும் ஏற்றுமதியிலும் முன்னணியில் உள்ள நாடு ஈரான். அதன் பங்களிப்பு 95% to 97% ஆகும். ஈரானில் உள்ள கோரசன் என்ற இடம் உலகின் குங்குமப்பூவின் தலைநகர். இதுவரை இந்த புத்தக மதிப்புரையை கேட்டு மகிழ்ந்த வாசகர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. நன்றி நேயர்களே.
நேயர்களே, இதுவரை நறுமணப் பொருட்களின் அறிவியல் என்ற புத்தகத்தை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கு சாமிநாதன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 00 7 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.